SBS தமிழ்.
ஆஸ்திரேலியாவில் இடம்பெறும் மரணங்களில் 1/20 மதுபான பாவனையாலோ அல்லது போதைப்பொருள் பாவனையாலோ இடம்பெறுகின்றது. இளைஞர்களில் 1/5 ஆபத்து விளைவிக்கும் அளவுக்கு மதுபானம் அருந்துபவர்களாக இருக்கும் அதே நேரம் கடந்த வருடம் மட்டும் 16% போதைப்பொருளை பயன்படுத்தி பார்த்திருக்கின்றனர். ஜூலியோ என்ற இளைஞன் தனது 18வது வயதில் போதைப்பொருள் உட்கொள்ள ஆரம்பித்திருந்தார். ஆனால் அதிலிருந்து முற்றிலும் விடுபட அவருக்கு 10 ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது.
Denial plays a huge role in this, and you still believe within yourself that, oh, I can still get out of this. You know, I came in with this way, I'm still gonna get out on my own. And there's a lot of this type of myths and lies that we go through as addicted to these substances that keeps us in this loop. For me, 10 years, you know, was, I think, a wake-up call.
பல் கலாச்சார பின்னணி கொண்டவர்கள் மருந்தகங்களிலிருந்து கிடைக்கும் மாத்திரைகளை மருத்துவ தேவைக்காக வன்றி போதையேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்றனர். அது தவிர இவர்களில் 3/3 கேனபிஸ் போதைப் பொருளை பயன்படுத்துகின்றனர். 1 தடவை பயன்படுத்தி பார்ப்போம் என விளையாட்டாக ஆரம்பிக்கும் பழக்கம் ஒருவரை அடிமையாக்கி விடுவதாக சொல்கிறார் கம்யூனிட்டி ஆக்சஸ் அண்ட் சர்வீசஸ் சவுத் ஆஸ்திரேலியாவில் ட்ரக் அண்ட் அல்கஹோல் கவுன்சிலராக பணியாற்றும் ஹூ கயன்.
Many people get into drugs to maybe relax and help cope with problems or increase energy and motivation, enhance performance, or maybe just for the feeling. It could be also to be able to socialize or be part of the group. So there are many reasons. I guess also with the non-English speaking background, the large percent of people who get into drugs have underlying other issues such as mental health in regards to trauma, also maybe family problems, especially in regards to the different culture clashes.
2016 ஆஸ்திரேலியா முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி அதிகளவானோரால் பயன்படுத்தப்பட்ட போதைப்பொருளாக கேனபிஸ் காணப்படும் அதே நேரம் அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் கொக்கெயின், எக்ஸ்டசி மற்றும் மெத்தசிட்டமைன் ஆகியன காணப்படுகின்றன. இது ஒரு புறம் இருக்க ஆஸ்திரேலியாவில் உள்ள பலர் போதைப்பொருளை விடவும் மதுபானத்திற்கு அடிமையாகும் நிலைமை அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அண்மையில் மேற்கொண்ட ஆய்வின்படி பல் கலாச்சார பின்னணி கொண்டவர்களில் 5.4% சராசரியை விடவும் அதிகமாக மது அருந்துவதாகவும் இந்த எண்ணிக்கை ஏனைய ஆஸ்திரேலியர்களில் 18.6% காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அனுமதிக்கப்பட்ட அளவோடு நிறுத்திக் கொள்வது மதுவுக்கு அடிமையாகுவதிலிருந்து தடுக்கும் என சொல்கிறார் ட்ரக் அண்ட் ஆல்கஹோல் கவுன்சிலர் ஹூ கயன்.
Normally with drinking, there is a standard guidelines where you can assess, for example, it will be 2 standard drinks a day for every day, but it's recommended that you have, say, a couple of days off drinking. But once off occasion, it could be just up to 4 drinks. That's normally the standard. And if you're going over that limit, that might actually lead to dependency.
மது அல்லது போதைப்பொருள் பாவனைக்கு ஒருவர் அடிமையாகி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதிலிருந்து மீள்வதற்கு முடிவெடுப்பதற்கு ஒருவருக்கு அபரிமிதமான தைரியம் தேவை என சொல்லும் ஹூ கயன், அவ்வாறு முயற்சி எடுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஆதரவாக இருக்குமாறு வலியுறுத்துகிறார்.
Try to have an open conversation. No blaming, using I word instead of you. For example, like showing your concern, like I'm worried that, you know, lately you've been presenting this way. Those kind of languages help a person open up the conversation if they feel that you are helpful. And that's where you can start to go into more discussion.
மது அல்லது போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவர் தனது குடும்ப மருத்துவருடனோ அல்லது இதற்கென இருக்கும் உதவி மையங்களுடனோ தொடர்பு கொள்ளலாம் என ஊக்குவிக்கிறார் லடர்ஸ் அமைப்பில் தாதியாக கடமையாற்றும் வெனசா டேட்.
Support is available by discussing these concerns with your GP or health clinic, settlement services and community mental health or addiction services. Most of these services are free and translators are usually available. Most of these services support families affected by drug and alcohol use as well as offering support to the individual. Most services are free of charge and most times the things you talk about are confidential. We don't report substance use to police, immigration or other community members.
அதேபோன்று மது அல்லது போதைப்பொருள் பாவனையிலிருந்து மீண்டவர்களின் அனுபவங்களை கேட்டறிந்து அவர்களது உதவியை பெறுதலும் முக்கியமானதாகும். அத்துடன் இவற்றிலிருந்து மீள்வது தொடர்பில் நடைமுறைக்கு சாத்தியமான எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பதும் அவசியம் என ட்ரக் அண்ட் அல்கஹோல் கவுன்சிலர் ஹூ கயன் சொல்கிறார்.
Addiction is a long journey. It's prone to relapse as well, meaning the person can come back depending on what's happening in their life. So if as a family, if we can just have that open-minded and not have too much expectations in regards to the person giving up straight away and they'll be cured, it's about supporting them through the whole process and it's going to be a long process and accepting that.
மது அல்லது போதைப்பொருள் பாவனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் 1300-368-186 என்ற ஃபேமிலி ட்ரக் சப்போர்ட் இலக்கத்தை அளிக்கலாம். அல்லது உங்கள் குடும்ப மருத்துவருடன் உரையாடுங்கள். மொழிபெயர்ப்பு வசதி தேவைப்படுபவர்கள் 1-3-1-4-5-0 என்ற இலக்கத்தை அளிக்கலாம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.